பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக கணிதம் அப்படிங்கிறது ஒரு எண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் அப்படின்னு கூட சொல்லலாம். அறிவியல் வளர்ச்சிக்கு கணிதம் வந்து மிக முக்கிய காரணிகளாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை கணிக்கிற ஒரு அடிப்படையாக கணிதம் வந்து அமைது. நவீன உலகத்தோட வளர்ச்சிக்கும் சரி, கணிதத்தோட வளர்ச்சி இன்றியமையாத காரணமாகவும் இருந்துட்டுருக்கு. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குமே நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாகவும் கணிதத்தை நம்ம தினமும் பயன்படுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை மறுக்கவே முடியாது. அனைத்து துறைகளிலுமே கணிதத்தோட பங்கு வந்து அதிகமாகவே இருந்துட்டுருக்கு. நம்மளுடைய இந்திய நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் உலக அளவில் பெருமை சேர்த்த கணித மேதை சீனிவாச ராமானுஜன் அவர்களின் பிறந்த தினத்தை தான் நம்ம தேசிய கணித தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை சேப்பாக்கம் சென்னை பல்கலைக்கழகம் ராமானுஜன் மேம்பட்ட கணக்கியல் ஆய்வு நிறுவனத்தின் துணை பேராசிரியர் முனைவர் ஆர் பார்த்தசாரதி அவர்கள் இன்று தேசிய கணித தினத்தை முன்னிட்டு எங்கெங்கும் கணிதம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்தின் கணிதத்துறையில் கணித மேதை ராமானுஜன் அவர்களின் நினைவாக முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட ராமானுஜன் மேம்பட்ட கணித நிறுவனத்தில் துணை பேராசிரியராக நான் பணியாற்றுகிறேன். எனது பெயர் ஆர் பார்த்தசாரதி. இன்று ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் பிறந்த நாளில் அவரை பற்றியும் கணிதத்தை எப்படி பிடித்த மாதிரி படிக்கலாம் என்பது பற்றியும் பேச இருக்கிறேன்.
தேசிய கணித தினம் எதனால் வந்து ஏன் கொண்டாடப்படுது சார்?
இந்திய கணித மேதை சீனிவாச ராமானுஜன் 1887 டிசம்பர் மாதம் 22 பிறந்தார். இந்திய தேசிய கணிதவியலாளரான கணித மேதை சீனிவாச ராமானுஜன் அவர்கள் கணிதத்துறைக்கு பங்காற்றியதற்காக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 22 தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகிறது. 20th century இணையற்ற கணித மேதை ராமானுஜன் ஆவார். சரியான வழிகாட்டுதல் எதுவுமே இல்லாமலேயே தன் முயற்சியால் கணிதம் கற்று மிகவும் சிறப்பு மிக்க ஆயிரக்கணக்கான தீரங்களை தேற்றங்களை நிறுவினார். தனது இன்ட்யூஷன் எனப்படும் உள்ளுணர்வு மூலம் கணித அறிஞர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத பல தேற்றங்கள் நிறுவினார். அவர் செய்த ஆய்வுகள் பல தற்போதைய ஏடிஎம் கணினி டிஜிட்டல் பயன்பாடுகள் போன்றவற்றில் பயன்படுகின்றன. அவரது முதல் ஆய்வுத்தாள் பெர்னௌலி எண்கள் 1911 இந்திய கணித சங்கம் ஆய்வேட்டில் வெளியானது. FRS எனப்படும் ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய கணித அறிஞர் ஆவார். இந்த ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய கணித அறிஞர்கள் தற்போது வரை 5 குறைவானவர்களே ஆவார்கள். இங்கிலாந்து நாட்டின் கணித அறிஞர்கள் GH ஹார்டி, லிட்டில் வுட் உள்ளிட்டவர்களுடன் இணைந்து ராமானுஜன் அவர்கள் பல ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டார். சென்னை பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறையில் முதல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். ஆனால் காலம் அவரை 32 களவாடிவிட்டது. இதனால் சென்னை பல்கலைக்கழகம் அவரது சேவையை பெற முடியவில்லை. ஆனாலும் நமக்கு அவர் விட்டு சென்ற கணித கோட்பாடுகள் அவரது கணித பேராற்றலை பறைசாற்றுகின்றன. இங்கிலாந்தில் ஹைலி கம்போசிட் நம்பர்ஸ், அதாவது பகு எண்கள் பற்றி ஆராய்ச்சி வெளியிட்டார். மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அவர் செய்த ஆய்வுகளில் 1-2 இங்கே சொல்கிறேன். ராமானுஜன் நண்பர் எனப்படும் 1729 நம்மில் பலருக்கும் தெரியும். இதன் சிறப்பு என்பது இரு வேறு முறைகளில் ஒரு எண்ணை 2 கணங்களின், அதாவது கியூப்களின் கூட்டுத்தொகையாக எழுதுவதால் கிடைக்கப்படும் மிகச் சிறிய எண் ஆகும் இந்த 1729. இங்கு கணம் என்று நான் குறிப்பிட்டது ஒரு எண்ணை 3 பெருக்குவதாகும். இங்கு நாம் காணும் 1729 எப்படி கணங்களின் கூட்டுத்தொகையாக எழுதலாம் என்பதை சிறிய கணக்காக சொல்லலாம். இது மாணவர்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அதை இங்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எடுத்துக்காட்டாக 12 கணம், அதாவது 12 கியூப் என்பது 12 × 12 × 12, இதன் மதிப்பு 1728. அதே போல் 1 கணம், 1 கியூப் இஸ் நத்திங் பட் 1 கியூப் ஆனது 1 × 1 × 1, அதன் மதிப்பு 1. இது இரண்டையும் கூட்டினால், அதாவது 1728 ஒன்றையும் கூட்டினால் 1729 வருகிறது. இது மட்டுமல்ல, இதே 1729 வேறு வகையிலும் கியூபாக எழுத முடியும். எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். 10 கியூப், 10 கணம் என்பது 1000, 10 × 10 × 10 என்பது 1000 சமம். அதுபோல 9 கியூப் 9 கணம் 729. இப்போது நமக்கு எளிதாக புரிந்திருக்கும் 1729 என்பதை 1728 + 1 மற்றும் 1000 + 720 என்பது என்று இரண்டு வகையாக எழுத முடிகிறது. இந்த மாதிரி ஒரே எண்ணை இரண்டு கணங்களின் கூட்டுத்தொகையாக எழுத முடியுமானால் அந்த எண் நம் இனத்தின் எண்ணாகும். ஆனால் இப்படி எழுதக்கூடிய எண்களின் வகையில் இதுதான் மிகச்சிறிய எண். இது ராமானுஜன் ஹார்டி நம்பர் என்றும் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த எண்ணுக்கு பெயர், இன்னொரு பெயர் டாக்ஸி நம்பர். இந்த எண் தொடர்பான மேலும் பல வினாக்கள் தற்போது வரை ஆய்வு செய்யப்படுகிறது. ராமானுஜன் அவர்களின் கணித ஆற்றலை மேலும் எளிதாக பள்ளி மாணவர்களே புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கி சொல்வதனால் இன்னொரு எடுத்துக்காட்டை இங்கே காண்போம். The partition of numbers. The partition of numbers என்பது வேறு எதுவும் இல்லை, நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இயல் எண்கள். இயல் எண்கள் என்றால் 1, 2, 3, 4, 5 என்று கூட்டிக் கொண்டே செல்வோமே, நேச்சுரல் நம்பர். இதுதான் இயல் எண்கள் என்பது. இந்த இயல் எண்களை நாம் வேறு வேறு வகையாக கூட்டுத்தொகையாக எழுத முடியும். எடுத்துக்காட்டாக 2 என்பதை 1 + 1 என்று எழுதலாம், அல்லது 2 என்று எழுதலாம். இன்னொரு முறை 3, ஃபார் எக்ஸாம்பிள் 3 எப்படி எழுதலாம், 1 + 2 1 + 1 + 1 1 + 2 3 இப்படி எழுதலாம். இப்போது நாம் 4 என்ற இயல் எண்ணை எடுத்துக்கொள்ளலாம். 4 எப்படி எழுதலாம், 4 1 + 1 + 1 = 4 1 + 1 + 2 = 4 2 + 2 = 4 3 + 1 = 4 இப்படி 4 என்ற எண்ணை எத்தனை முறை எழுதினோம், 5 முறை எழுதியிருக்கோம். 4 என்ற எண்ணை 5 முறை எழுதியிருக்கோம். எப்படி, 1 + 1 + 1 + 1 1 + 1 + 1 2 2 + 2 3 + 1 4. அப்படி என்றால் 4 பார்ட்டிஷன் ஆஃப் நம்பர், 4 எத்தனை முறை எழுத முடியும், 5 முறை எழுத முடியும். நான் இப்போது உங்களிடம், மாணவர்களாகிய உங்களிடம் ஒரு சிறிய கேள்வியை முன்வைக்கிறேன். 100 என்ற எண்ணை நீங்கள் இது போல் எத்தனை முறை எழுத முடியும் என்று நினைக்கிறீர்கள்? 100 என்ற எண்ணை நான் ஒரு எடுத்துக்காட்டு தரட்டுமா, 100 என்ற எண்ணை 1 + 99 எழுதலாம், 2 + 98 என்று எழுதலாம், 3 + 97 என்று எழுதலாம், 50 + 50 என்று எழுதலாம். இப்படி பல முறைகள் எழுதலாம். நீங்கள் யாரையும் சற்று யோசித்து பாருங்கள், இந்த 100 என்ற எண்ணை வேறு எப்படி எழுதலாம் என்று. ஆச்சரியப்படாதீர்கள், உண்மையில் இந்த 100 என்ற எண்ணை 19,569,292 முறைகள் எழுத முடியும். எத்தனை முறை, 19,569,292 முறைகள் எழுத முடியும். இப்போது புரிகிறதா, இந்த ராமானுஜன் என்ற மாபெரும் கணித மேதையின் ஆராய்ச்சியின் பலன். ராமானுஜன் அவர்கள் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் நம்பர்ஸ் பற்றி ஆய்வு செய்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எண் கொடுத்தாலும் அதற்கு இந்த அவர் செய்த ஆராய்ச்சியின் மூலம் பார்ட்டிஷன் ஆஃப் நம்பர்ஸ் என்ற எண்ணின் மதிப்பையும் கண்டுபிடிக்க முடியும். இதோட இந்த பாட்டு முடிஞ்சது சார்.
சார், இப்ப அந்த கணிதம் என்றாலே மாணவர்களுக்கு வந்து குழப்பமான ஒரு விஷயமாவும் ஒரு அச்சத்தை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இதை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக என்ன மாதிரி அவங்க கத்துக்கலாம்?
ஒரு விஷயம் என்னன்னா சார், மாணவர்கள் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மற்ற பாடங்களை விட கணிதம் வந்து ரொம்ப எளிமையா வரைமுறைப்படுத்தலாம். அதாவது ஒரு பிசிக்ஸ்ல ஒரு லா எப்படி படிக்கிறோமோ, நியூட்டன்ஸ் லா ஃபார் எக்ஸாம்பிள், அது மூணே மூணு லா தான் இருக்கு. இயக்க விதிகள் என்பது மூன்றே மூன்று லா. இத மூணு தெரிஞ்சிச்சுன்னா இயக்க விதிகளை சரியா எழுதலாம். அதே மாதிரி கணிதத்துல மாணவர்கள் படிக்கக்கூடிய, குறிப்பா பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் எளிதா வரைமுறைப்படுத்திடலாம். மற்ற சப்ஜெக்ட் வரலாறு அறிவியல்லாம் கொஞ்சம் சரியா வரைமுறைப்படுத்துறதை விட இது எளிமையா இருக்கும். மேலும் பள்ளியில படிக்கக்கூடிய கணித பாடங்களான எண்ணியல், வடிவ கணிதம், இயற்கணிதம், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்தாங்கன்னா ஈஸியா எல்லாராலையும் கத்துக்க முடியும். மேலும் அவங்க என்ன பண்ணணும்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் மற்றும் ஒர்க் ஷீட், அதாவது பயிற்சி ஏடுகள் போன்றவற்றை ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ண கத்துக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி பயிற்சிகள், ஆன்லைன் ஒர்க் ஷீட் அல்லது அவங்க ஆசிரியர்கள் தரக்கூடிய ஹோம் ஒர்க், இதெல்லாம் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தாவே அவங்களால ஈஸியா படிக்கிற முடியும். எதுவுமே நம்ம சொல்லுவோமே இல்லையா, பேச பேசதான் மொழி, படிக்க படிக்கதான் படிப்பு அப்படிங்கிற மாதிரி கணிதமும் பழக பழகதான் கணிதமும் எளிதாகும்.
சார், இப்போ கணிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து சூத்திரங்கள் அப்படிங்கிற வகையில இருந்து இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அதை வந்து செய்து கொள்ள ஒரு வழிகாட்டுதலா இருக்கும், அதை பத்தி சொல்லலாமே.
ஒண்ணு இல்லைங்க சார், இந்த நம்ம பிளஸ் டூ மாணவர்களா இருக்கட்டும் இல்ல பத்தாவது படிக்கிற மாணவர்களா இருக்கட்டும், பயப்படுறதே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஃபார்முலா நிறைய இருக்குது, ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தடுமாறுறாங்க. பட் நம்ம வந்து சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் தான் முக்கியமா, அதாவது நாலஞ்சு பாடங்கள் தான், கணிதத்திலேயே நாலஞ்சு பாடங்கள்ல தான் அதிகம் ஃபார்முலா பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ட்ரிக்னாமெட்ரி, இயற்கணிதம் என்கிற அல்ஜிப்ரா, வெக்டர் அல்ஜிப்ரா, வடிவ கணிதம், இதுல தான் சில ஃபார்முலாக்கள் உள்ளன. இந்த ஃபார்முலா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்த கணக்குகளை செய்யறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபார்முலாவை கொண்டுட்டு வர்றதுக்கே நம்ம முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால சற்று கடினமா இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றி ஞாபகம் வச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஞாபகம் வைக்கும் போது நமக்கு வந்து எந்த கணக்கா இருந்தாலும் செய்யறதுக்கு எளிமையா இருக்கும். எடுத்துக்காட்டா நம்ம சின்ன பிள்ளைங்க படிக்கும் போது பெருக்கல் வாய்ப்பாடு முத முத படிக்கும் போது ரொம்ப தடுமாறுவாங்க பெருக்கல் வாய்ப்பாடு, ஆனா அடிக்கடி அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அது ரொம்ப எளிமையாயிடுது. இப்ப நம்ம பிளஸ் டூ பையனை ஒரு 16 வாய்ப்பாடு கேட்டா கரெக்டா 10 10 சொல்லிடுவாரு. அதே போலதான் திரும்ப திரும்ப ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் போது ஃபார்முலா வந்து நம்ம மனசுல ஏசியா பதிஞ்சிடும். அவங்க ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது, ஒண்ணு அந்த கணக்குகளை திரும்ப திரும்ப பண்ணணும், இன்னொன்னு அந்த ஃபார்முலாவுக்குள்ள வேற எளிமையான வழிகள்ல, அதை நான் கன்வென்ஷனல் வேமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது மேத்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத முறையில சில ஃபார்முலாக்களை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு எந்த கணக்கா இருந்தாலும் இந்த சில ஃபார்முலாக்களை பயன்படுத்தி எழுதிதான் ஆகணும். உதாரணத்துக்கு செவ்வகத்தோட பரப்பளவு, த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், எல்இன்டு பிங்கிறத வேற எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும், ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஆனா ட்ரிக்னாமெட்ரி ஆகட்டும் அல்லது எந்த பாடமாகட்டும் ஃபார்முலாக்கள் வந்து குறைந்த எண்ணிக்கையை தான், அந்த எண்ணிக்கையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா எந்த கணக்கா இருந்தாலும் பயம் இல்லாம தெளிவா நம்மளால செய்ய முடியும்.
இப்போ இந்த கணிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்குமே வந்து கணிதத்தோட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அனைத்து கணக்குகளும் பார்க்கக்கூடியதுக்கு நம்ம வந்து கணக்கு வழக்கு பார்க்கணும் அப்படிங்கிறனால கணிதம் வந்து மிக ஒரு பயனுள்ளதா இருக்கு. இப்ப அன்றாட வாழ்க்கையில வந்து கணிதத்தோட பங்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்?
ஒண்ணு இல்லைங்க சார், நம்ம கடைக்கு போய் ஒரு பொருளை வந்து பணம் கொடுத்து வாங்கினாவே அங்க அரித்மெட்டிக் எனப்படும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே பயன்படுத்தி தான் சார் ஆகணும். ஸோ அடிப்படை நம்ம கத்துக்கக்கூடிய அரித்மெட்டிக் வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறோம். பட்டு அது மட்டும் இல்லை, மாணவர்கள் நினைச்சுக்குவாங்க இந்த ட்ரிக்னாமெட்ரி, வெக்டர் அல்ஜிப்ரா இதெல்லாம் எங்க யூஸ் பண்ண போறாங்க, எதுக்கு என்னை படிக்க வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. பட் நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய அப்துல் கலாம் வந்து ராக்கெட்டை விட்டாரு, ஏவுகணை இதெல்லாம் எப்படி வந்தது, இதெல்லாமே வந்து கணித கோட்பாடுகளும் இயற்பியல் கோட்பாடுகளும் வச்சுதான் வந்தது. இயற்பியல் கோட்பாடுகள் பெரும்பாலும் இயற்பியல்ல பயன்படுத்தக்கூடிய பல கோட்பாடுகள் கணிதத்தை பங்கு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சோ ராக்கெட் செலுத்துதல், வானியல், வாகன வடிவமைப்பு, இப்படி பல வகையில இயற்பியல் எங்கெங்க பயன்படுத்துறோமோ அங்கெல்லாம் கணிதம் மறைமுகமா பயன்படுத்திக்கிட்டு தான் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம மாணவர்கள் வந்து கணினி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படித்தாலும் சரி, அங்க லாஜிக் யூஸ் பண்றாங்க. அந்த லாஜிக் எங்கிருந்து வருது? அகெயின், லாஜிக்கும் எங்கிருந்து வருதுன்னா கணிதம் மட்டும்தான். மேலும் இப்ப யூக வணிகம் பண்றோம் அல்லது நாட்டின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறோம் அல்லது கட்டிட வடிவமைப்பு, கட்டிட அழகியல், பாலம் கட்டுதல் உள்ளிட்ட எல்லா வகையான செயல்கள்லையும் டெய்லி நான்ஸ்டாப்பா நம்ம எங்கேயுமே நம்ம நமக்கு தெரியாமையே கணிதத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் வரோம். குறிப்பா மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து ட்ரிகனோமெட்ரி ஏன் படிக்கிறேன், சம்பந்தமே இல்லாம ஒரு வெக்டர் அல்ஜி தான் எதுக்கு படிக்கிறேன், பட் வெக்டர் அல்ஜிபிரா இஸ் நத்திங் பட் ஃபைண்டிங் த மெத்தட் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் தான், வேற எதுவுமே இல்லை. ஒரு பொருள் எப்படி வேகமா போகுது, அது என்ன வேகத்துல போகுது, அது நின்னா என்ன நடக்கும், அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எங்க இருக்கு, இது போல இயக்க விதிகளாகட்டும் எதுவாகவுமே நம்ம வந்து கணிதம் மூலம்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சந்திரனுக்கு அனுப்பப்பட்ட ராக்கெட்டா இருக்கட்டும், பூமியை சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோளா இருக்கட்டும், எதுவுமா இருந்தாலும் நமக்கு என்ன தெரியணும், கணிதம் தெரியலனா இது எதையுமே நம்மளால செய்ய முடியாது. ஸோ படிக்காத பாமரனா இருந்தாலும் சரி, நல்லா படித்த சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, வேற நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாருமே ஒவ்வொரு வகையில கணிதத்தை பயன்படுத்தி தான் வரோம். அதனால கணிதம் இல்லாம எதுவுமே நகராதுன்னு நம்ம எளிமையா சொல்லிடலாம்.
இப்ப இந்த கணிதத்துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுனால வந்து வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு கிடைக்கும் சார்?
ஒண்ணு இல்லைங்க சார், இப்ப வந்து நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டுருவோம், நல்ல கணக்கு போட தெரிஞ்சவன் ஈஸியா டீச்சர் ஆகிடலாம், அடுத்தது ப்ரொஃபஸர் ஆகலாம், பட் அதுக்கு மேல சயின்டிஸ்ட் ஆகலாம், மேத்தமெட்டிசியன் ராமானுஜன் மாதிரி ஆகலாம். அது மட்டும் இல்லாம வேற வேற துறைகள்லயும் போகலாம். இப்ப வளர்ந்து வரக்கூடிய துறை, அதுவும் மக்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் உள்ளிட்ட பல துறையில நம்மளோட லீனியர் அல்ஜிப்ரா எனப்படும் சயின்ஸ் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் ஆகுது, அதே மாதிரி ஜியாமெட்ரி யூஸ் ஆகுது. ஜியாமெட்ரிங்கிறது வடிவியல், வடிவியல் ஆறு வடிவ கணிதம் சொல்லலாம். அதே மாதிரி கால்குலஸ், கணிதத்தின் ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த சப்ஜெக்டும் எங்க கணினி ஆகட்டும், பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் லா ஹாஃப் லைஃப்னு படிப்போம், கெமிஸ்ட்ரியில ஹாஃப் லைஃப் ஆஃப் ஆப்ஜெக்ட் படிப்போம், அதாவது பழங்காலத்துல உள்ள பொருட்களோட ஆயுட்காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒண்ணு யூஸ் பண்றோம், கார்பனோட ஹாஃப் லைஃப். இது எல்லா இடத்துலயுமே கணிதம் முக்கியமா பங்காற்றுதுங்க. மேலும் வணிகம், பொருளாதாரம், சார்ட்டட் அக்கவுண்ட் உள்ளிட்ட பல துறைகள்ல கணித நிபுணர்கள் தேவைப்படுறாங்க. இன்சூரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இன்சூரன்ஸ், அதே மாதிரி ஹோம் லோன் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி துறைகள்லயும் கணித நிபுணர்கள் நிச்சயமா தேவைப்படுறாங்க. இந்தியாவை விட அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள்ல வந்து கணித கத்துக்கிட்டவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டுங்க.
சார், இப்போ ஒவ்வொரு பாடங்களும் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வகையான பிரிவுகள் வந்து இருக்கு, எத்தனை வகைகள் இருக்கு, அது போல வந்து இப்போ அந்த கணிதத்தை பொறுத்த மட்டும் எத்தனை வகையா வந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஒண்ணு இல்லைங்க சார், நம்ம ஆறாவது ஏழாவது படிக்கிற பசங்களுக்கே தெரியும், கணிதத்துல இயற்கணிதம், வடிவ கணிதம், எண்ணியல், முக்கோணவியல் உள்ளிட்ட பல பாடம் படிக்கிறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி பிளஸ் டூ பசங்களுக்கு வெக்டர் அல்ஜிப்ரா, அப்புறம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டகிரல் கால்குலஸ் உள்ளிட்ட மற்ற சப்ஜெக்ட்லையும் தெரியும். என்ன விஷயம்னா, இவங்க படிக்கிறது எல்லாமே, பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறது எல்லாமே ஒரு பேசிக், வெரி ஸ்மால் பார்ட்டு தான். கணிதங்கிறது ஒரு பெருங்கடல், கணிதங்கிறது ஒரு பெருங்கடல், அந்த கடல்ல ஒவ்வொரு துளியோட நுனியில தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பன்னெண்டாவது படிக்கிற பசங்க அந்த கடலோட ஒரு துளி, ஒரு துளி நீரோட ஒரு முனையதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இளங்கலை, முதுகலை பாடத்திலேயே இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி பாடமா படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு அதாவது இயற்பியல் எப்படி ஒரு தனி சப்ஜெக்டா நிக்குதோ, கெமிஸ்ட்ரி எப்படி ஒரு தனி சப்ஜெக்டா நிக்குதோ, அதே மாதிரி கணக்குல அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டைனமிக்ஸ், மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்படி பல பல பிரிவா சப்ஜெக்ட் இருக்குங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒவ்வொரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் பல அறிவியல் அறிஞர்கள் ஒவ்வொரு துறையிலையும் இந்த நான் சொன்ன பேர்கள் உள்ள துறைகள்லையும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தாங்க படிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியில ஆய்வு செய்யறது மிகப்பெரிய சவாலான விஷயங்க. கணிதம் உள்ளிட்ட எந்த பாடமானாலும் ஆசிரியர் சொல்லி தரும்போது நாம் கவனமாக படிக்க வேண்டும். பாடங்களை நாள்தோறும் வகுப்புக்கு செல்வதற்கு முன்பே ஒரு முறை படித்து விட வேண்டும். பாட நூல்களில் உள்ள கோட்பாடுகளை, ஒரு கான்செப்ட், ஒரு விஷயத்த எளிமையா புரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கணிதத்துக்கு மட்டும் இல்லை, வேற எந்த துறையா இருந்தாலும் இது நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நாம கத்துக்க போறோம், நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா நம்ம முழுமையா முனைப்பெடுத்து ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும். கணினி உள்ளிட்ட எந்த துறை ஆனாலும் கணிதத்தோட பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கடினமா இருக்கக்கூடிய கணக்குகளை திரும்ப திரும்ப செய்யணும். ஃபார்முலாக்களை மறக்காம தினந்தோறும் பழமுறை கோபமே படக்கூடாது. ஆசிரியர் சொன்னா தப்புன்னு நினைக்க கூடாது. திரும்ப திரும்ப நம்ம ஃபார்முலாக்களை எழுதி நமக்கு பழக்கப்படுத்திக்கணும். இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு நம்மளால ஃபார்முலா சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படின்னா எப்படி ஒரு எப்படி நம்ம மனசுலயே நிக்குது. அதே போல எந்த ஒரு நீங்க படிக்கக்கூடிய பாடத்துல உள்ள ஃபார்முலா எல்லாம் உங்க மனசுல நின்றுதுன்னா எந்த கணக்கா இருந்தாலும் உங்களால ஈஸியா செய்ய முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க கூட படிக்கிறவங்க கூட ஈஸியா பேசுங்க, பேசி ஒரு விஷயத்த கத்துக்குங்க. நீங்க கத்துக்கிட்ட ஒரு கணக்க அவங்க சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லி தரும்போது அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்காது. அப்ப நீங்க எடுத்து சொல்லுவீங்க, எடுத்து சொல்லும் போது உங்க மனசுல அது மிகவும் ஆழமாக பதியும். நல்லா தெரிஞ்சுக்கீங்க, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஜாப் இன்டர்வியூல, இப்பதான் பாக்குறோம் குரூப் டிஸ்கஷன். இந்த குரூப் டிஸ்கஷன் பள்ளி அளவுல, கல்லூரி அளவுல உங்களுக்குள்ளேயே இயல்பா ஏற்பட்டதுன்னா நீங்க எதிர்காலத்துல ஈஸியா உங்களால பணியாகட்டும், ஒரு இடத்துல பேசுறதாகட்டும் உங்களால எளிமையா செய்ய முடியும். ஸோ கலந்துரையாடுதல் முக்கியமா நீங்க பழக்கப்படுத்திக்கணும். அந்த பழக்கப்படுத்தும் போது என்ன நடக்கும்னா ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப பல முறை பல விதத்துல பேசும்போது உங்களுக்கு எந்த கான்செப்டா இருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸ்ல ஈஸியா புரிஞ்சிக்கலாம். பள்ளி மாணவர்களே, நீங்கள் பள்ளியில் படிக்கும் போதே கணிதத்துக்கு 2 மடங்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனென்றால் நீங்க கல்லூரியாகட்டும், இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், அல்லது சயின்ஸ் காலேஜா இருக்கட்டும், அல்லது நீங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் உள்ளிட்ட எந்த துறைக்கு போனாலும் சரி, கணினி, சார்ட்டர்ட் அக்கவுண்ட், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, இப்படி நீங்க எந்த வகையில போனாலும் சரி, மேம்பட்ட ஆராய்ச்சி அல்லது நீங்க ஒரு துறையில நிபுணரா ஆகணும்னா நிச்சயமா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் எனப்படும் பள்ளி கணக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த படிக்கும் உங்கள் வயசிலேயே நீங்க அந்த பாடங்களை ரொம்ப தெளிவா கத்துக்குங்க. உங்களுக்கு நாளைக்கு இது ஒரு பெரிய பலமா நிற்கும்.
கணிதத்தின் ஒரு வழிகாட்டியாக இருந்த ராமானுஜம் ஐயாவை பற்றியும் கணிதத்தோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத பத்தியும், அதே நேரத்துல இதற்கான வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும், மாணவர்களுக்கும் ஒரு சரியான வகையில கணக்கை பற்றிய ஒரு வழிகாட்டுதல் பற்றிய தகவல்களை எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
இன்று ராமானுஜன் அவர்கள் பிறந்த நாளில் அவரை பற்றியும் கணிதத்தை எப்படி பிடித்த மாதிரி படிக்கலாம் என்பது பற்றியும் கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் சென்னை பல்கலைக்கழகத்தின் கணிதத்துறையின் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்குகிறேன்.
நன்றி சார்.
நேயர்களின் நேர்களே, இதுவரை தேசிய கணித தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய சென்னை பல்கலைக்கழகம் ராமானுஜன் மேம்பட்ட கணக்கியல் ஆய்வு நிறுவனத்தின் துணை பேராசிரியர் முனைவர் ஆர். பார்த்தசாரதி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.